இயேசு ஜீவிக்கிறார். ஆகவேதான் நாம் அவருக்கு ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம், திருப்பி கொள்வோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நடத்துக்கொள்ளுங்க, 472 பக்கம் புதிய ஏற்பாட்டில் நடத்துக்கொள்ளுங்க, 472 பக்கம் புதிய ஏற்பாடு. ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் நாம் வாசிப்போம். 20 இருந்து முடியும், 27 வரைக்கும், 20 27 வரைக்கும். ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் 20 27 வரைக்கும் நாம் வாசிப்போம். வாசி.
தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியையும் 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரர் காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாக அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான்.
கைகளை மூடி நாம் எல்லோரும் ஜெபம். இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்தீர், உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறீர். மட்டுமல்ல, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளுற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரவும், உம்மை அன்பு கூறவும், உடைய வழிகளை தெரிந்து அறிந்து புரிந்து வாழ, உமக்குள் வளர, உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு நீர் இடைபடும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்தெழும்படி மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கருத்தாய் கவனமாய் கேட்டு அதன்படி வாழுகிற உத்தமமான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தெழுகிறார். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படி எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களோடு இடைபடும் போது, ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தும் போது, ஆண்டவரே நீ விரும்பாத காரியங்களை விட்டுவிட, உமக்கு பிரியமா இன்னும் வாழ, இன்னும் அர்ப்பணிக்க, இன்னும் உண்மை கிட்டி சேர, இன்னும் உமக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாய், உம்முடைய ஆவியின் மூலமாய் எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நான் வாசித்த இந்த வேத பகுதி அதே மக நாம் படித்திருப்போம். ஒரு தடவைக்கு பல தடவைகளை நாம் வாசித்திருப்போம். எலிசா என்கின்ற தீக்கு தரிசிக்கு ஒரு வேலைக்காரன் உண்டான். அவருடைய கைகளுக்கு தண்ணீர் வாக்குற ஒரு ஊழியக்காரன், அவருடைய பெயர் கேயாஸ். அவனை குறித்த சம்பவத்தை தான் நாம் வாசித்த இந்த வேத பகுதியில நாம் வாசிக்க கேட்டோம். சோ இந்த நாளிலே நான் உங்களோடு ஒரு முக்கியமான சத்தியத்தை குறித்து கர்த்தருக்குள்ளே பேச வாஞ்சியாக இருக்கிறேன். இந்த நாகமான் 5 அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நாகமான் என்கின்ற ஒரு மனிதரை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. சிறிய தேசத்து படைத்தளபதியாக அவனுடைய குஷ்டம் நீங்க, இந்த கேயாசி என்கின்ற மனுஷன் அந்த குஷ்டம் தொட்டிக்கொள்கிறது அல்லது பிடித்துக் கொள்றது. ஒருவன் குஷ்டம் நீங்கி குணமாகிறான், இன்னொருதன் குணமாடுந்தவன் குஷ்டரோகி ஆகிறான். ஒரே நாளில் நடைபெறுது. குஷ்டரோகியாக இருந்த நாகமான் சொஸ்தமாகிறான், சொஸ்தமாக இருந்த கேயாசி குஷ்டரோகியாக. காரணம் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே தேவ அவருடைய வடத்தினோடும் வெளிச்சத்தோடும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதனாலே நான் உங்களோடு பேராசைகளும் பேர் ஆபத்துகளும் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச வாசிக்கிறேன். பேராசைகளும் பேர் ஆபத்துகள் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோட பக்கம் தொழில் விரும்புகிறேன். நான் இதில் இருக்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது. யாரோ இங்கேயோ ஒரு பிரசங்கியார் சொல்றது போல ஞாபகம் இருக்குது. இது ஒரு கதை தான், ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரிய பதுக்கில் இருக்கு. ஒரு மனிதன் ஒரு வாத்து வளர்த்து வந்தானா, வாத்து. அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பொன் முட்டை போடுவான். இவர்களை உங்களுக்கு தெரிஞ்ச கதையா இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த வாத்து ஒரு பொன் முட்டை போடும். ஆனா அதை வைத்து வளர்த்து வந்த ஒரு மனுஷனுக்குள்ள திடீரென்னு ஒரு விருப்பம் வந்துச்சு, ஒரு ஆசை வந்துச்சு. என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளும் பொன்முட்டை போடுகிற இந்த வாத்தை உள்ளே இருக்கிற எல்லா பொன்முட்டைகளையும் நான் ஒரே தடவையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விபரீதமான ஒரு ஆசை அந்த மனிதருக்குள்ளே உதித்தது. இது உண்மை இல்லை, ஒரு கதை. ஒவ்வொரு நாளும் பொன்முட்டை போட்ட அந்த வாத்தை அதை வளர்த்து வந்து மனுஷன் யோசித்தான், அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பொன்முட்டைகளையும் ஒரு நாளில் எடுத்துடணும் என்கின்ற ஒரு விபரீத ஆசை அந்த மனுஷனுக்குள்ளே நுழைந்தது. ஆகவே அந்த மனிதன் என்ன செய்தானா, அந்த வாத்தை வெட்டினான். அதை கிடைக்கிற பொன்முட்டை எல்லாம் இருக்குது. அதை முடிவு நமக்கு தெரியும். இப்ப கவனிங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பற்பல ஆசைகள் உண்டு. அவைகள் நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பற்பல ஆசைகள். அதுவும் சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய வயதுக்கு ஏற்றபடி அவருடைய ஆசைகள் மாறும் அல்லது விருப்பங்கள் மாறும். இன்னும் ஒருபடி வேலை போனால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தும் அவனுடைய ஆசைகளும் விருப்பங்களும் மாறுபடும். மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினால். 3 முக்கியமான காரியங்கள். 1 மண்ணாசை, மற்றது பெண்ணாசை, மற்றது பொன்னாசை. இந்த உலகத்திலே மனிதன் பிறந்து பொதுவாக அழிந்து போகிற 3 முக்கியமான காரியங்கள் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. உலக சரித்திரங்கள், அவைகளை புரட்டியிருக்கிறவர்கள், படித்திருக்கிறவர்கள், அறிந்திருக்கிறவர்கள், தெரிந்திருக்கிறவர்கள், புரிந்திருக்கிறவர்களுக்கு இது நன்றாக புரியும் என நான் நம்புகிறேன். உலகத்திலே இருக்கிற மனித குழுக்குள்ளே ஆசைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இருக்கிற ஆசைகள் எப்படிப்பட்டது? அது நல்லதா, அது கெட்டதா, அது எனக்கு ஏற்றதா, அது தேவனுக்கு உகந்ததா, பிரியமானதா, ஆண்டவரோடு நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அது ஏற்றதாக இருக்குமா என்பதை குறித்து நாம் சிந்திக்கவும் சீதுக்கு பார்க்க வேண்டியதும் நம்முடைய பொறுப்பா. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் தங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கார்கள் அல்லது விட்டு போட்டார்கள். ஆகவே அவர்கள் தேவனுக்குள்ளே வளரவும் அவர்கள் விரும்புகிற அளவுக்கு தேவனோடு வாழவும் முடியாமல் படுதப்பிக்கிறார். ஒரு முழம் ஏறுவார்கள், அடுத்த அதே ஒரு முழம் கீழே இறங்குவார். அது ஆண்டவரோடு வாழ முடியவில்லை, வளர முடியவில்லை, தேவனுடைய குரலை கேட்கவில்லை, ஆண்டவருக்கென்று ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்யவும் முடியவில்லை, செய்து முடிக்கவும் முடியவில்லை, தடுமாற்றம் தள்ளாடுகிற நிலைமை. இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம், அவருடைய பேர் கேயாஸ். எத்தனை ஆண்டுகள் கேயாசி எலிசாவுக்கு ஊழியக்காரனாக இருந்தால் சொல்லி எனக்கு தெரியல. ஆனா எலிசாவோடு இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறதை பார்த்து தேவன் எலிசாவை கொண்டு செய்த அரும் பெரும் அற்புதங்கள் அரிய பெரிய காரியங்களை கண்ணார பார்த்து காதார கேட்டு அவரோடு இருந்து எலிசாவோடு இருந்து வாழ்ந்து வளர்ந்தோம். தேவன் ஒருவர் உண்டு என்கின்ற நம்பிக்கை எலிசாவுக்குள்ளே உண்டு, ஐ மீன் கேயாசிக்குள்ளே உண்டு. கர்த்தர் ஜீவிக்கிறார், தேவன் ஒருவர் உண்டு என்கின்ற நம்பிக்கை விசுவாசம் கேயாசிக்குள்ளே இருந்தது. ஆனால் சந்தர்ப்பம் வந்தபோதும் நிலைமை மட்டும் மாறும். நான் சொல்ற கேளுங்க, எல்லோரும் நல்லவர்கள் தான், ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் தான் அவர் இன்னார் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும் பார். இந்த நாகமானுடைய காரியம் வரும் வரைக்கும் கேயாசி எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவர் தேவனை நம்பினவர், தேவனோடு மனிதனோடு இருந்தவர், ஊழியம் செய்தவர், கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் கேட்டவர், பக்தி உள்ளவர். ஆனால் நாகமானுடைய காரியத்துக்கு அடுத்த காரியம் வந்த போதுதான் கேயாசி எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நான் யோசிக்கிறேன், நம்ம பிள்ளைகள் ஒருவருக்கு நாம கேயாசி என்று சொல்லி பேர் வைக்க விரும்பவே மாட்டோம். வைப்பீங்களா யாராவது உங்க பிள்ளைகளுக்கு கேயாசி என்று பேர் வைப்பீங்களா? இல்ல. காரணம் என்ன? இதுதான், இந்த இடத்திலே அவன் செய்த விட்ட மாபெரும் தவறு, தேவனுக்கு விரோதமாக அவன் செய்த மாபெரும் தவறு, இந்த பயங்கரமான பாவத்தினால் அவருடைய சரித்திரம் கரைபடிந்து போய் கிடக்கு. அது மட்டுமல்ல, அவன் காலம் முழுவதும் குஷ்டரோகி. அவன் சொல்றான், எலிசா, நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உடைய சந்ததியும் பிடிக்கிறது அப்படின்னு சொல்ற. இந்த கேயாசிக்குள்ளே நடந்தது என்ன என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போறோம். முதலாவது, இந்த கேயாசி குஷ்டரோகியாக மாறினதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ள இருந்த பண ஆசையும் பொருள் ஆசை. நான் சொல்றது நன்றாய் கவனி, கேயாசி குஷ்டரோகியாக மாறினதுக்கு காரணம் என்ன? நன்றாக இருந்தவனே, ஆனால் அவன் குஷ்டரோகி திடீரென ஒரே நாளில் அவன் குஷ்டரோகியாக மாறினதன் காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த பண ஆசையும் பொருள் ஆசை. இங்கேதான் எலிசாவுக்கும் கேயாசிக்கும் உள்ள இருக்கிற வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ளலாம். உங்களுக்கு இந்த சரித்திரம் தெரியும், நாகமான் குஷ்டரோகி அறிந்த போது எலிசா ஒரு அற்புதத்தை செய்து அவனை சொஸ்தமாக, உடனே நாகமான் சொல்றான், ஒரு பெரிய காணிக்கை நீ ஏற்றுக்கொள். ஆனா தேவனுடைய மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பல். ஏனென்றால் எலிசாவுடைய உள்ளத்திலே பொருளாசையோ பண ஆசையோ இருக்கு. ஏன்னா அவன் தேவனுடைய மனுஷன், பாருங்க, அவன் தேவனுடைய மனுஷன். ஆகவேதான் பணத்துக்கும் பொருளுக்கும் தலைவணங்காமல் தன் தேவன் ஒருவருக்கும் மாத்திரம் தலைவணங்குகிற ஒரு ஊழியக்காரனாக அந்த இடத்துல எலிசா நிரூபிக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எலிசாவுக்குள்ளே இந்த பயங்கரமான காரியங்கள் இருக்கவில்லை. ஆனால் கேயாசி அவன் கொண்டு வந்த, நாகமான் கொண்டு வந்த வெகுமதிகளையும் பொன்னையும் பொருளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதை கேயாசி பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே நிற்கிறான். பார்த்துட்டு நாகமான் திரும்பி தன் வழியே போகும்போது கொஞ்ச நேரத்தால மிஸ்டர் கேயாசி ஓட்டமாக ஓடுற, எங்க தெரியுமா? நாகமானை பின்தொடர்ந்து ஓடுற. எதற்கு தெரியுமா? அவன் வைத்திருக்கிற பொன்னையும் பொருளையும் பெற்றுக் கொள்வதற்காக ஓட்டமாக ஓடுறான். ஏன் இந்த ஓட்டம்? பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும். நீ இருக்க வேண்டிய இடம் எது? எலிசாவின் பக்கத்திலே. ஆனா நீ இங்கே போகிறாய் இப்பொழுது. நாகமானுக்கு பின்னால ஓட்டமாக ஓடுறான், இழைக்க இழைக்க கலைக்க கலைக்க ஓடுறான். ஏன்? காரணம் என்ன? அவனுக்குள்ளே இருந்த பண ஆசையும் பொருளாசை ஓடி போய் அவனை பிடித்து பொய் சொல்லி, இப்பதான் தீர்க்கதரிசன புத்திரர்கள் வந்திருக்கார், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு வெளியும் மாற்று வஸ்திரமும் கொடு என்று பொய் என கவனிங்க. ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழியமைக்கும், ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு பாலம் அமைக்கும். அவனுக்குள்ள இருந்த பணாசையும் பொருளாசையும் பொய் சொல்லி நாகமானத்தில் அதை பெற்றுக்கொள்ள அவனை தூண்டுகிறது. பார், எலிசா சொல்லி அனுப்பாத ஒரு காரியத்தை இவன் போய் அப்பட்டமாக பொய் சொல்லி தீர்க்கதரிசிகளும் புத்திரர் இப்பொழுது வந்திருக்கார்கள், அவர்களுக்கு முன்பாக வைக்கிறதுக்கு எனக்கு தேவையாக இருக்கிறதாகவே மாட்டு வஸ்திரத்தை வெள்ளியும் தா என்று பொய் சொல்லி நாகமட்டத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்றான் கேஆசியன் சொல்லி நான் பார்க்கிறோம். அவன் நான் சொல்றேன், ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழியமைக்கும். சோ கேஆசிக்குள்ள இருந்த பண ஆசை பொருளாசை நாகமானை பின்தொடர்ந்து ஓடி சென்று வீட்டில் அவன் குஷ்டரோகியாகுமான். இதையெல்லாம் பைபிள் சொல்றது நமக்கு திருஷ்டாந்தமாக, நமக்கு எச்சரிக்கையாக இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் இப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்களுக்குள்ளே நாம் அகப்பட்டு விடாதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை குறித்து அநேக காரியங்கள் பேசலாம். என கவனி, புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம் ஆண்டவர் இயேசுவுக்கு 12 சிகிச்சைகள் இருந்தார். ஒருத்தர் இயேசுவை காட்டி கொடுத்தான், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இதற்காக காட்டி கொடுத்தான், 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான்னு சொல்லி நான் பார்க்க. 30 வெள்ளி காசுக்காக அந்த காசின் மேலே, அந்த பணத்தின் மேலே யூதாசுக்கு இருந்த ஆசை விருப்பம் தன் எஜமானனை, ஆண்டவரை, இரட்சகரை, இறைவனை, தேவனை காட்டி கொடுக்கிறதுக்கு கூட துணிய வைத்தது அவருடைய உள்ளத்தில் இருந்த பண ஆசை. பாரு, ஆனால் அதை அவன் புரிந்த போதோ, எந்த காசை கை நீட்டி வாங்கினானோ அதே பணத்தை வாங்கிடத்துல திருப்பி கொண்டே கொடுத்த போது அவங்க சொல்றாங்க, இது எங்க பாடில்ல, இது உன் பாடு, நீ பார்த்து இது இனிமேல் இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது உன் பாவம் உன்னோட இருக்கட்டும், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க வாங்க மாட்டோம். இப்ப வாங்கினவர்களும் கைவிட்டு, பணமும் கைவிட்டு உணர்ந்து கடைசியில் அவருடைய முடிவு என்ன? குற்ற மனசாட்சினாலே பாதிக்கப்பட்டு, குற்றமற்றவரை காட்டி கொடுத்தேன் என்கின்ற குற்ற மனசாட்சினாலே பாதிக்கப்பட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான். அதாவது தற்கொலை செய்து கொண்டான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். யூதாசுக்கு இந்த தற்கொலைக்கு காரணம் என்ன? அவனுக்குள்ளே இருந்த விபரீதமான பண ஆசை என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசுவோடு இருந்து 3.5 ஆண்டுகள் வாழ்ந்து தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை கண்டு ஜீவ வார்த்தைகளை கேட்டு இவையெல்லாம் பார்த்தும் கேட்டும் அவனுடைய உள்ளம், அவனுடைய இருதயம் ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு விருப்பமில்லாமல் போயிட்டு பாரு. காரணம், அவனுக்கு இந்த உலகத்தில் இருந்த பற்று, இந்த உலகத்தில் இருந்த பிடிப்பு, அவனுக்குள்ளே இருந்த விபரீதமான ஆசைகள், தேவனுக்கு அருவறுப்பான காரியங்கள் உள்ளத்தில் இருந்தபடியால் நேரம் வந்தபோது வெளிப்பட்டது. ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து வீட்டில் நாண்டு கொண்டு தற்கொலை செய்தான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு யூதாஸ் என்று பேர் வைப்போமா? இன்னும் ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம் பழைய பாட்டு, லோத்துக்கு, லோத்தின் மனைவி என்று சொல்லி சொல்லப்படும், பேர் கூட சொல்லப்படும். சோதோம் குமாரவை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயிற்று, அதன் பாவம் பெருகினபடியால் ஆண்டவர் அதற்கு நீதி செய்ய இறங்கின போது லோத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஆவராகம் நிமித்தம் தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தபடியால், இறக்கம் கிடைத்தபடியால் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாக்க தேவன் சித்தம் கொண்டான். ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். பின்னிட்டு பார்க்காது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பிகாஸ் இட் இஸ் டூ லேட். ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காது. இந்த சமபூமி எங்கும் நிற்காது. மூன்று காரியத்தை ஆண்டவர் சொன்னார், இந்த சமபூமியில் எங்கும் நிற்காது, ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காது. இது மூன்றும் அவர்களுக்கு கடினமான ஒரு காரியம் இல்லை. இந்த மூன்றும் அவர்கள் கை கொள்வதற்கு கடினமான காரியம் இல்லை. அவருடைய ஜீவன் தப்புவதற்கு, அவருடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படுவதற்கு தேவன் விதித்த கொடுத்த இந்த கட்டளைகளை கை கொள்வது அவர்களுக்கு கடினமான ஒரு காரியம் இல்லை. ஓடி போன்ற நிற்காது என்ற, பின்னிட்டு பார்க்காது. ஆனால் லோத்தும் மனைவியும் இவைகளை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கேன். ஓடிக்கொண்டே இருந்தார். நான்கு பேர், ஹஸ்பண்ட் வைஃப் அண்ட் ரெண்டு பெண் பிள்ளைகளும் தகப்பனும் தாயும் ஓடிட்டே இருக்கிறார்கள். எதற்கு ஓடுகிறார்கள்? ஜீவன் தப்ப ஓடுகிறார்கள். அங்கே ஒருதன் பாவத்தை தேடி ஓடுகிறான், இங்கே இவர்கள் ஜீவன் தப்ப ஓடுகிறார்கள். நன்றாய் ஓடினார்கள், ஆரம்பத்தில் நன்றாய் ஓடினார்கள், நாலு பேரும் நன்றாக ஓடினார்கள். ஆனால் நேரம் போக 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 காரியங்கள் புரிய வருது. பாருங்க, லோத்தர மனைவி எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஓட்டம் தான் நமக்கு வெளிப்படுத்துது. பாருங்க, உள்ளே இருந்திருந்தால் ஒருவேளை லோத்துவும் தேவோடு மனுஷி போல காட்சியளித்திருக்கலாம். ஆனால் இந்த ஓட்டம் அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் போது, நாலு பேர் ஓடிக்கொண்டு இருக்கும் போது, ஒருவேளை லோத்து முன்னுக்கு ஓடி இருக்கலாம், அதுக்கு பிற்பாடு ரெண்டு பெண் பிள்ளைகள் ஓடி இருக்கலாம். இப்படி யோசிக்கிறேன், கடைசியாக லோத்துற மனைவி வந்திருக்கலாம். இப்ப நாலு பேரும் ஓடுகிறார்கள், ஒரு நோக்கத்தோடு ஓடுகிறார்கள், ஜீவன் தப்பு ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள், தேவோடைய கட்டளையின்படி ஓடுகிறார்கள், தங்களை காத்துக்கொள்ள ஓடுகிறார்கள், தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஓடுகிறார்கள். ஆனால் நாலு பேரும் ஓட 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 லோத்திர மனைவிக்குள்ளேயும் அவருடைய இருதயத்துக்குள்ளும் அநேக காரியங்கள் ஓடிட்டே இருந்தது. அது என்ன? தான் விட்டு வந்த அந்த பொருளும் பணமும், தான் சேர்த்து வைத்த உடமைகள், அவளால் மறக்க முடியுது. அதை விட்டு பிரிய அவள் உள்ளம் இடம் கொடுக்க, அவள் ஓடினாள், ஆனால் அவளுடைய உள்ளமோ அந்த இடத்தை விட்டு பிரியவே இல்லை. அவள் ஓட 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 தான் கட்டின வீடு, தான் வைத்திருந்த தோட்டம், அங்கே அவர்கள் சேர்த்த ஆடு மாடு பொன் பொருள் மற்றவர் எழுத்து, இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தேடின பொன்னையும் பொருளையும் விட்டுட்டு ஆண்டவர் என்ன ஓட சொல்லிட்டாரு, ஐயோ என்னால முடியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பகலாக சனிக்கிழமை வாச கூட்டத்தை கட் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணி, ஈவன் பைபிள் ஸ்டடி கூட நான் போகாமல் டபுள் சம்பளம் எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சேர்த்த பொண்ணும் பொருளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட சொல்றத எப்படி நான் ஓடுறது? ஆனாலும் ஓடினான், ஓடினான், ஓடினான். கொஞ்சம் தூரம் போக என்ன செய்தார் அம்மா? நின்று பின்னாலே திரும்பி பார்த்தார். ஏன் திரும்பி பார்த்தால் தெரியுமா? ஏன் திரும்பி பார்த்தால் தெரியுமா? ஒருவேளை ஆண்டவர் சொன்னது போல சோதோம் குமராமை அக்னியின் கந்தரத்தினால் அழிக்காவிட்டால் திரும்ப அங்க இருந்துடலாம். பாரு, விட்டு வந்து அதை விட்டுவிட முடியல, விட்டுவிட முடியல. அவருடைய உள்ளம் தான் சேர்த்த பொன்னையும் பொருளையும் அணைத்துக் கொண்டே இருந்தது. முடிவு என்ன? அழிவு யாருக்கு? வீட்டில் இடைநடுவிலே உப்பு தூணா. ஆண்டவர் இயேசு உலகத்தின் முடிவை குறித்து சொல்லும் போது இடையிலே ஒரு வார்த்தை பாவித்தார். 17:32 உலகத்தின் முடிவை குறித்து சொல்லிக் கொண்டு வரும்போது திடீர் ஒரு வார்த்தையை புகுத்துகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது உலகத்தின் முடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகத்தின் முடிவை குறித்து சொல்லிக் கொண்டிருந்த இயேசு சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க. என்னத்தை நினைத்துக் கொள்றது? அவள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கு. தன் ஜீவனை அவள் காத்திருக்கலாம், தன் குடும்பத்தை பாதுகாத்திருக்கலாம், ஆனால் அவள் விட்டு வந்து அவள் தான் சேர்த்த காரியங்களை மறக்க முடியாமல், அதை விட்டுவிட முடியாமல் பின்னிட்டு திரும்பி பார்த்து தன்னையும் கெடுத்து தன் குடும்பத்தையும் குலைத்து போட்டாள். பைபிள் சொல்லுது, நாம் வைத்திருக்க பைபிள் சொல்லுது, புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ தன் கைகளாலே அதை லோத்தர் மனைவியை பொறுத்த உள்ள 100% இது உண்மையா இல்லையாப்பா? இவர் இங்க விட்ட மிஸ்டேக் அவருடைய குடும்பத்தை பாதிக்கிட்டு பாரு. ரெண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் போச்சு. அம்மா இருக்கவன் இடத்துல இருந்திருந்தால் அந்த பெரிய தப்பு அங்க நடந்திருக்காதே. பைபிளை படிச்ச உங்களோடு பேசுறேன், வேதத்தை படிக்கிற உங்களோடு பேசுறேன். லோத்தர மனைவி இருக்கவன் இடத்துல இருந்திருந்தால் லோத்தர ரெண்டு பிள்ளைகளும் இந்த மாபெரும் பாதகத்துக்குள்ள பாவத்துக்குள்ள போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இங்க அம்மா விட்ட தவறு, இங்க இவர் செய்த பெரிய தப்பு, பிழை எங்கெல்லாம் பாதிப்பு கொண்டது பாரு. ஒரு மிஸ்டேக் எவ்வளவு பாதிப்பு கொண்டது பாரு. பைபிள் தெளிவாய் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனோ இப்பொழுதும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் அல்லவா? உள்ளும் புறமும் ஆராய்கிற அறிகிற தேவன் அல்லவா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? தேவனுக்கு வெளிச்சம். நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா, அல்லது நம்முடைய சொந்த ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நம்மை விட்டு போடும்? தேவனுடைய விருப்பு வறுப்புகளுக்காக வாழப்போகிறோமா, அல்லது நம்முடைய சொந்த ஆசைகளுக்காக விருப்பங்களுக்காக வாழ்ந்து சாக போறோம்? வாழ்வா சாவா, மரணமா ஜீவனா, பரலோகமா நரகமா? என்ன கவனிங்க, உங்க எல்லாருக்குள்ளையும் சில விருப்பங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். ஆனா அவைகளெல்லாம் தேவனுக்கு ஏற்றதா? ஜீவனுக்கு ஏற்றதா? ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றதா? ஆண்டோட வசனத்துக்கு ஏற்றதா? சிந்திச்சு பார், யோசித்து பார். தேவனுக்கு பிரியமில்லாத ஆசைகளை நம்முடைய இருதயத்தில் சுமந்து பாவத்தை பெற்றெடுத்து தேவனை துக்கப்படுத்தி வீட்டில நரகத்துக்கு போவானே. இந்த இச்சையும் பாவமும் கிட்டத்தட்ட இணைந்தே செல்லும் பார். ஆசையும் இச்சையும் ரெண்டையும் பிரிக்கிறது கடினமா? இந்த ரெண்டும் சேர்ந்துட்டால் தருணம் வரும்போது பாவத்தை பெற்றெடுக்கும் பார். பொருளாசை தேவனுக்கு விரோதமான ஒரு பயங்கரமான பாவம். எனக்கு அருமானவர்களே, விக்கிரக ஆராதனை தேவன் அருவறுக்கிறார் என்றும் தேவன் அதை வெறுக்கிறார் என்றும் நாம் எல்லோரும் அறிவோம். இப்ப நாம் என்ன சொல்லுகிறோம், நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து இப்ப விக்கிரகங்களை நாங்கள் கும்பிடுறதே இல்லை, ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் என்று நாம் சொல்றோம் இல்லையா? என்ன கருமானுக்குள்ள, நாம் கண்களாலே காணுகிற விக்கிரகங்களை விட காணாத சில விக்கிரகங்களும் உண்டு என்பது என்று சத்தியத்தின் படி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒண்ணு பொருளாசை. படி எபேசியர் 5:5 எபேசியர் 5:5 எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 5:5
விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிராராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது.
அண்டர்லைன் பண்ணுங்க, விக்கிரக ஆராதனை காரணாகிய
பொருளாசை காரணாக
பொருளாசனைக்கா அது எப்படி இருக்காங்க பைபிள்ல எல்லாரும் படிங்க. எபேசியர் 5:5 விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது
தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே
தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை
சுதந்திரமடையவில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே
என்றால் எடுத்துக்கொள்ள. விக்கிரக ஆராதனை பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சரி. என்ன கவனிங்க, ஐ ஸ்பீக் த ட்ரூத், ஐ நோ வாட் ஐ ப்ரீச். விக்கிரக ஆராதனை எவ்வளவு ஆண்டவர் வெறுக்கிறாரோ அதே போல பொருளாசையும் ஆண்டவர் வெறுக்கிறார் என்கிறது சத்தியம். இப்ப நாம என்ன செஞ்சிருக்கிறோம், விக்கிரகங்களை கும்பிட மாட்டோம், வீட்டுல படம் வைக்க மாட்டோம், விக்கிரகங்கள் வைக்க மாட்டோம், அதையெல்லாம் எடுத்துடும். ஆண்டவருக்கு சோத்திரம், அது சரி சத்தியம். ஆனா இவைகளை விட இன்னும் சில விக்கிரகங்கள் நமக்குள்ள இருக்கு, அது என்ன தெரியுமா, பொருளாசை. இதுக்கு ஒரு விக்கிரகம் என்று வேதம் வெளிப்படையாக தெளிவாக சொல்றது. அப்படி நான் சொல்றேன், தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை படிங்க, கொலோசியர் 3:5 கொலோசியர் 3:5 கொலோசியர் 3:5 கொலோசியர் 3:5
ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தி கொண்டான்.
படிய பாருங்க, மூன்று அஞ்சா படி அடுத்து படிங்க, மூன்று அஞ்சா படி கொலோசியர் மூன்று அஞ்சு.
ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிராராதனையான பொருளாதி ஆகிய இவைகளை
பாத்தீங்களா, ஆராதனையாகிய பொருளாசை. இப்ப சரியா, இப்ப என்ன கவனி, பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சரி. எவ்வளவாக ஆண்டவர் விக்கிரக ஆராதனை வருகிறாரோ அதை போல பொருளாசையும் ஆண்டவர் வருகிறார். இப்படிப்பட்ட ஆசைகளை சுமக்கிற மனுஷர்களும் மனுஷிகளும் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனை நெருங்க முடியாது. ஏனென்றால் இந்த பொருளாசை தேவனை நெருங்க முடியாதபடி நம்மை தடை செய்யும். என்னோட கவனிங்க, நாம் பரத்துக்குரியவர்களாக இருந்தால் நாம் பரத்துக்குரியவர்களை நாம் தேடுவோம். நாம் பூமிக்குரியவர்களாக இருந்தால் பூமிக்குரியவர்களையே தேடுவோம். ஆகவே நாம் தேடுறவைகளை வைத்து நாம் எதற்கு சொந்தமானவர்கள் என்பது நாம் கண்டுகொள்ள முடியும். ஹலோ, பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியவர்களை தேடுறார். ஆனா பரத்துக்குரியவர்களோ பரத்துக்குரியவைகளை, மோட்சத்துக்குரியவர்கள் அல்லது பரலோகத்துக்குரியவர்களை தேடுறார். நாம் எதை தேடுகிறோம் என்பதை வைத்து நாம் எங்க போக போறோம் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, நான் சொல்றேன், சிந்திக்க நான் சொல்றேன். பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சரி என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்றது. நாம் இவைகளை சுமந்து கொண்டு இருக்கும் வரைக்கும் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. மட்டுமல்ல, நாம் தேவனை இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இங்கே சிக்கிறார், ஆண்டவரை நம்புகிறார்கள். கேயாசியை போல ஆண்டவரை நம்புகிறார்கள், ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலோ பொருளாசைகளும் பண ஆசைகளும் இருக்கிறபடியால் தேவனை நெருங்க முடியவில்லை. பார், இதை பார்த்தா ஆண்டவர் சொன்னாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் யூ கேனாட் சேவ் போத் காட் அண்ட் மணி அப்படின்னு. ரெண்டு எஜமானுக்கு ஒரே நேரத்தில் நாம் ஊழியம் செய்யக்கூடாது. உலகத்தையும் சேவித்து தேவனையும் சேவிக்கிறது என்பது முடியாத காரியம். ஆகவேதான் நான் சொல்றேன் கேளுங்க, ஆண்டவரை நம்புகிற எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் நடக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நாம் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் சித்தமாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நாம் எல்லாருக்காக மரித்தார், உயிர்த்தார். அதே நேரத்தில் நாம் அந்த ராஜ்யத்தில், அழியாத தேவனுடைய ராஜ்யத்தில், அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரிய சட்டங்களை, வேத வாக்கியங்களை, அழியாத சத்தியங்களை நம்முடைய கரத்தில் அவர் எழுதி கொடுத்தும் இருந்துட்டார். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு கட்டத்தில் இயேசு சொன்னார். பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுறவன் அதுல பிரவேசிக்கிறார். ஆகவே இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கிற எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எங்க பிசாசு கூட இயேசுவை பார்த்து, இயேசுவே தாவீதின் குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன காலம் வர்றதுக்கு முன்பாக என்னை கெடுக்கவோ வந்து என்ன ஒரு கட்டத்தில் கேட்கிறார். பிசாசு கூட இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கிறது நாம் பார்க்கிறோமே. அது மட்டுமில்ல, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்தில் புரளுறவர்கள், அநீதியிலே வாழ்றவர்கள் கூட ஆண்டவர் இயேசுவோட நாமத்தை உச்சரிக்கிறது நாம் காதால கேட்கிறோமே. அவை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற எல்லோரும் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லது ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லுறவர்களும் எல்லாரும் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லைங்க. ஆண்டவர் இயேசுவை நம்பி அவருடைய கற்பனையின்படி அவருடைய வார்த்தையின்படி வாழுறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். என்ன சொல்லுமா, என்னை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதுனால மட்டும் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை நானும் கை கொண்டு நடந்தால் தான் ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்கின்ற உணர்வோடு தான் நானும் உங்களுக்கு பேசுறேன். எங்க இந்த பூமியில நாம் வாழும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில பொருட்கள் நமக்கு அத்தியாவசியமான பொருட்கள் பாவம் இல்லை, ஆனா பொருட்கள் மேல வைக்கிற அதிக பற்று பிடிப்பு ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாமை குறித்து நாம் பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் பொன்னும் வெள்ளியும் ஆடு மாடுகள் அநேக வேறக்காரர்கள் பைபிள் சொல்றது சீமானா இருந்தான், சீமான்னு சொல்லுது அப்படி இருக்கு அவங்க பைபிள். ஆனா ஆபிரகாம் இவையெல்லாம் இருந்தால் தன்னுடைய இருதயத்தை அதன் மேல வைக்கவே இல்லை. பியூட்டி ஸ்டாட்டிஸ்டிக். நான் யோசிக்கிறேன், ஒன்றும் இல்லாதது போல, ஒன்றும் இல்லாத போது நான் அவைகள் மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது வேற, எல்லாம் இருந்தும் அவைகளை விரும்பாமல் இருக்கிறது கடினம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் டிவி இல்லாவிட்டா பார்க்காம இருக்கலாம், ஆனா டிவியை வச்சுக்கொண்டு பார்க்காம இருக்கிறது, ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது ஒருவேளை ஆபிரகாமுக்கு பொன்னோ பொருளோ வேலைக்காரனோ ஆடு மாடு பொருள் பண்ட மட்டும் இல்லாமல் இருக்கும் போது அவன் கத்தல ஆசை அன்பு வைத்தான் விசுவாசம் வைத்தான் இல்லை, அவனுக்கு எல்லாம் இருக்கும் போதும் அவன் தேவன் மேலே விசுவாசம் வச்சான், பொன்னையும் பொருளையும் நம்ப இல்லை, அதையெல்லாம் ஒருத்தனை நியமிச்சுட்டு அவன் கையை கொடுத்த எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, நீ கணக்கு பார்த்துக்கோ, நானும் நானும் தேவனோடு நடக்க வேண்டும், ஆண்டவரோடு வாழ வேண்டும், அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், அவர் சித்தத்தை கேட்க வேண்டும், அவருக்காக வாழ்வு அவரோடு வாழ்வு, தட் இஸ் அதுதான் ஆபிரகாம். ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு வாரு, எலியேசர் என்கின்ற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு தன் வாழ்க்கையை தன்னை இந்த எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் அவனுக்கு நீ எல்லாத்தையும் கணக்கு பார்த்துக்கோ, பட் நான் தேவனோடு வாழ அவரோடு செஞ்சு. இது மட்டுமா, யோபு என்கிற பக்தர் நான் பார்க்கிறோம், அவனுக்கு இருந்த செல்வத்தை குறித்து வேதம் நமக்கு விவரிக்கும், கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் அவன் செல்வமாக வாழ்ந்திருக்க பைபிசம், ஆனா அவைகள் எல்லாம் இருந்தும் அத்தனை பொருட்கள் ஆடு மாடுகள் இவ்வளவு திரளான ஆடு மாடுகள் பெரிய பணக்கார் பொண்ணுக்கும் பொருளுக்கும் குறைவில்லை, ஆனா கத்தர் மேல பட்டுதலா இருந்தது, ஆண்டவர்கள் அனுபவிச்சிருக்கேதான். தேவன் உனக்கு வந்து சாட்சி கொடுக்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமான அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை, அவன் என்ன ஏழையா பிச்சைக்காரனா, பொண்ணும் பொருளும் இல்லாத பிச்சைக்காரனா, பக்கு இல்லாதவனா, வழி இல்லாதவனா, எல்லாம் அவனுக்கு இருந்தது, மிஞ்சி இருந்தது, பெரும் செல்வந்தன், பெரிய பணக்காரன், வசதி படைத்தவர், ஆஸ்தி உள்ளவர், ஆண்டவர் வேதம் தெளிவாய் சொல்றது கிழக்கத்தை பத்தி எல்லாரும் பார்க்க அவன் செல்வமாக வாழ்ந்திருக்கார், இவை எல்லாம் இருந்தும் தன் இருதயத்தை அவைகளுக்கு விட்டு போடாமல், பொண்ணுக்கும் பொருளுக்கும் தன் இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல், தன்னை ஆசீர்வதித்த தேவனை, தன்னை வாழ வைத்த தெய்வத்தை பிரியப்படுத்தினான், வாழ்ந்தான், சாட்சியா ஜீவித்தான். தேவன் அந்த மனிதனை குறித்து சாட்சி கொடுத்தார், அவன் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கப்பார். நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒரு வசனத்தை படிங்க, 119 சங்கீதம் 36 வசனம் கொஞ்சம் சரியா படிங்க, 119:36.
என் இதயம் பொருளாசையை சாராமலும் அது சாட்சிகளை சாரும்படி செய்யும்.
எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, 119 சங்கீதம் 36 வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, திரும்பப்படி.
என் இருதயம் பொருளாசையை சாராமல்,
இருதயம் பொருளாசையை சாராமல்,
உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும்,
உம்முடைய சாட்சிகளை கை கொடும்படி செய்யும். எல்லாம் எடுத்துருக்கீங்க, 119 சங்கீதம் 36 வசனம் அப்படி இருக்கு அவங்க பைபிள், அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க, அப்ப பார்க்கும் போது நமக்கு தெளிவா தெரியட்டும் இல்ல. என் இருதயம், ஒரு தேவ மனுஷன் இப்படியாக ஆண்டவரத்தில் உண்மையாக மண்டார் என்ன தெரியும், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய கற்பனையின்படி வாழ எனக்கு உதவி செய். இப்படி நாம ஜெபம்னா நல்லது இல்லையா, ரைட். அதே 119 சங்கீதத்தில் 25 வசனத்தை வாசித்து பாருங்க, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குது, உம்முடைய வார்த்தையின்படி என்ன உயிர்ப்பீம் என்கிறார். இது எப்படி இருக்கு, ரெண்டையும் பொருத்தி பாரு, ரெண்டையும் சேர்த்து பாருங்க. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கு, ஏன் தெரியுமா, இங்க இருந்தா நான் வந்தேன், ரைட். மனுஷன என்னத்தினால ஆண்ட உருவாக்கினாரா, மண்ணினால உருவாக்கி, பூமியில இருக்க மண் எடுத்து உருவாக்கி தண்டாவி அவனுக்குள்ள வச்சு ஜீவாத்துமாக்கு. இப்ப பூமியிலிருந்து மனுஷன் எடுக்கப்பட்டனாலும் என்ன தெரியல, இந்த மண்ணுக்குரிய அநேக விருப்பங்களும் ஆசைகளும் மனுஷனுடைய இருதயத்தில் நிறைஞ்சு காணப்படும். ஆகவேதான் சங்கீதக்காரன் அழகாக ஜெபிக்கிறார், கருத்தாக ஜெபிக்கிறார். என்ன, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிப்பு. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் தேவன் வெறுக்கிற அருவறுக்கிற பொருளாசாகிய விக்கிரக ஆராதனை நம்முடைய இருதயத்தில் இருந்து அறுத்து அல்லது அகற்றி அப்புறப்படுத்தி தேவனோடு நெருங்கி வாழ கத்தரை கிட்டி சேர அவர் கேட்ட ஒரு வாழை வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க உதவி செய்யட்டும். உடைய சொந்த ஆசைகளுக்காக நீ வாழ போறாயா அல்லது தேவனுடைய விருப்பங்களுக்காக வாழ போறாய்? காலம் முழுவதும் நமக்குள்ள சில ஆசைகள் வந்துட்டே இருக்கு, அதுக்காக வாழ்ந்து கடைசியில சாக போறோம். அல்லது தேவனுக்கு ஏற்றது எது, அவருக்கு பிரியமானது எது என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து அதன்படி வாழ போறோம். மரணமா ஜீவனா, வாழ்வா சாவா, செல்லு. படிங்க லூக்கா 12:15. பொருளாசையை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு உவமையே சொல்லி வச்சிருக்கார். இந்த உவமையை குறித்து ஏற்கனவே நான் ஒரு தடவை விவரமாக விரிவாக பேசியிருக்கேன்.
அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார்.
எப்படி இருக்கு? பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து
எச்சரிக்கையா இருங்கள்,
பொருட்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஏன் சொல்லல? அப்படி அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அள்ளி கூட நம்ம வெளியில் எறியணும். ஹலோ, அப்படி அல்ல. பொருளாசை குறித்து எச்சரிக்கை, இதை குறித்து ஒரு உவமையே சொல்லியிருக்கிறார். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அது அவனுக்கு முடிவில்லாத வாழ்வை தராது. நம்மை பாதாளத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. நாம் குவித்து சேர்த்து குவித்து வைத்திருக்கிற பொண்ணும் பொருளும் கோபாக்கின நாட்களிலே நம்மை பாதுகாக்காது. நாம் சேர்த்து குவித்து வைத்திருக்கிற இரவும் பகலும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து குவித்து வைத்திருக்கிற பொண்ணும் பொருளும் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கவே முடியாது, முடியாது, முடியாது. நாம் உழைக்க வேண்டும். நமக்கு தேவையான பொருட்கள் தேவை. நாம் வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் தேவை. நாம் உழைக்க வேண்டும். அது ஒன்றும் பாவம் இல்லை. ஆனால் பொருட்களை சேர்ப்பதும் பணத்தை சேர்த்து குவிப்பதுமே வாழ்க்கையில நோக்கமாக வாழ்ற பாருங்க. இது சொல்லட்டுமா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எது எடுத்தாலும் அது நமக்கு விக்கிரகமே. இது நமக்கு தெரிந்திருக்கும், ஆனா திரும்ப சொல்றது இங்க பொருத்தமாக. ஆண்டவருடைய இடத்தை எது எடுத்தாலும் அது நமக்கு விக்கிரகம். ஏன்னா தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒன்றும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாபெரும் பொறுப்பு நம்முடைய இல்ல. அவங்கதான் மபி சொல்றது, தேவனால பிறந்த எவனும் தன்னை காக்கிறோம். நாம காத்துக் கொள்ளணுமே, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டுமே. ஆண்டவரோடு நாம் வாழுகிற அந்த நெருக்கமான உருக்கமான வாழ்வை உறவை, அந்த உன்னதமான உறவை பாதுகாக்க வேண்டுமே. ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற அந்த நெருக்கமான உறவை உடைக்கிறதுக்கு இடையில எது வந்தாலும், என்ன வடிவத்தில் வந்தாலும், என்ன கோலத்தில் வந்தாலும், என்ன நிலையில வந்தாலும், என்ன வழியில வந்தாலும், அதை நாம் எதிர்க்கவும் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நமக்கு தெரியாவிட்டால் நாம் வஞ்சிக்கப்படுறது தவிர்க்க முடியாமல் போகுது. நம்ம ஐரோப்பாவில் வாழ்றோம் இல்லையா, ஆக இது நமக்கு மிக மிக முக்கியமான வாழ்க்கையில் வருகிற வசதிகள் தேவனை பிடிச்சிருக்கூடாது. இப்படி சொல்லும் போதே என் மனசெல்லாம் பல காரியம், எத்தனை பேருங்க, ஒரு ஆளா ரெண்டாளா? வாழ்க்கையில் பல நெருக்கங்களுக்குள்ள வரும்போது ஆண்டவரே என்று கூப்பிடு. வாழ்க்கையில் வசதிகள் பெருகும் போது தங்களை ஆசீர்வதித்த தேவனை விட்டுவிட்ட எத்தனை பேர் தெரியும்? வசதிகள் அதை பாதுகாடுங்க. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம் போக போக போய்கிட்டே இருக்கு. பொருளாசை அது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சார் என்று வேதம் கழிவாய் நமக்கு சொல்வது. இதிலிருந்து கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாரா? இப்ப படி 1 Timothy 6:10.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது.
பண ஆசை உங்களோட பைபிள் இருக்க பாருங்க, தேடி பாருங்க. அல்லது நான் என் சொந்தத்தில் சொல்றேன், ஏ சொன்னாரு என் ஆடிகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீங்கள் தேவனுடையவர்களாக இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு தலைமணங்கு. நீங்களும் நானும் ஆண்டவரை உண்மையாக நேசிப்புமாக இருந்தால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன ஒப்புக் கொடுப்போம். தேவனால் பிறந்த இவனும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். ஏ சொல்ற 8 யோவான் இந்த படி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது.
சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே
தங்களை ஊடுருவ குத்தி கொண்டார்கள். நீயும் தேவனுடைய மனுஷனை இவர்களை விட்டு ஓடி வந்து சொல்லும். இந்த கேஆசிக்குள்ளாதான் இருந்திருக்குப்பார். அவன் கொண்டு வந்த பொண்ணையும் பொருளையும் தேவ மனுஷன் ரிஜெக்ட் பண்றான், பட் இவன் அக்செப்ட் பண்றான் பார். அவன் வேணாம் தேவ மனுஷன் வேணாம் இவன் வேணும் பண்ணிக்கிறான் பார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. அநேகர் அதை இச்சித்து நன்றாய் கவனி, அநேகர் அதை இச்சித்து நடந்தது என்ன? விசுவாசத்தை விட்டு வழி போனார். ஆகவே இன்னைக்கு அநேகர் விசுவாசத்திலிருந்து சரீரத்துக்கு அடிப்படை காரணம் அவளுக்குள்ள எழும்புற பண ஆசை. ஐ ஸ்பீக் த ட்ரூத். இன்னைக்கு உலகத்தில் எந்த திசைக்கு போனாலும் எந்த மூலையில திரும்பினாலும் இந்த வார்த்தை தானுங்க, காசு பணம் காசு பணம். கடவுள் என்ன பணம் பத்து செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாரு, பணம் இல்லாத பணம் காசை தான் கடவுள் தான். அவரு உண்ட எத்தனை வார்த்தைகள் மனித சொல்றான் பாரு. ஏன்னா இந்த உலகம் இடைக்கு அதைத்தான் பின்பற்றுப்பாரு. பணத்தை வச்சு மனுஷன் மனுஷன் மதிக்கிறான், பணம் பத்து செய்யும் என்னெல்லாம் ஆசையாக. ஆனா பைபிள் தெளிவாக சொல்றது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். சிலர் பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை தாங்களை ஊடுருவ குத்திக் கொண்டு. ஆகவே நீயோ தேவனுடைய மனுஷனே மனுஷியே இவைகளை விட்டு ஓடி உன் ஆத்மாவை காத்துக்கொள், உன் ஜீவனை காத்துக்கொள். உனக்கு ஆண்டவர் முடிவில்லாத வாழ்க்கையை வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு முடிவில்லாத வாழ்வு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே. நீயும் நானும் முடிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு தன்னையே சிலுவையிலே தியாக பலியாக தந்திருக்கிறாரே. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சம்பாதிச்சு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடி பண ஆசைக்கும் பொருளாசைக்கும் அடிமைப்பட்டு ஆண்டவர் நமக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு நீயும் நானும் நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இல்ல ஆகவேதான் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் ஆண்டவருடைய ரட்சிப்பை புரியாத அவவிசுவாசிகள் பணம் 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 என்று அழைக்க. நீங்களும் அவர்களுடைய சேர்ந்து அவர்களுடைய கலந்து அந்த ஆவிக்கு இரையாகாதபடி உங்களை கொடுத்து ஜாக்கிரதை படி. 2 Timothy 4:10.
ஏனென்றால் சேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து
என்னை
விட்டு பிரிந்து
ஓ ஹி வாஸ் கிரைங் ஆல்மோஸ்ட் ஏனென்றால் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போட்டார். இந்த தேமாவை குறித்து பைபிள்ல அதிக குறிப்புகள் இல்லை. ஆனா சில காரியங்களை நாம் புரிந்து கொண்ட நன்றாய் முடிவு என்ன தெரியுமா, இந்த தேமா என்கின்றவன் அப்போஸ்தலனோடு அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்து ஊழியம் செஞ்சிருக்கான். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்து அநேக ஊழியங்களை செஞ்சிருக்கிறான். ஆனா ஒரு கட்டம் வந்த போதோ ஊழியக்காரனோடு ஊழியக்காரனாக இருந்த தேமா ஒரு கட்டம் வந்தபோது ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பை விட்டு இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன விட்டு போயிட்டான். என்ன கவனிங்க, அன்பு வேற ஆசை வேற, ரெண்டும் டோட்டலி டிஃபரெண்ட். நல்லா விளையக்கணும், அன்பு வேற ஆசை வேற. இதைகளை குறித்து விவரமாக பேசினா மன நமக்கு சமயம். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டார். என்னோட இருந்து ஊழியம் செய்தவன், என்னோட இருந்து இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தவன், என்னோட இருந்து ஜீவ வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பேசினவன், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து மற்றவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பின தேமா ஒரு டைம் வந்த போது, ஒரு கட்டம் வந்த போது அவனுக்குள்ள இருந்த காரியம் வெளிப்படுறது. அவன் பிரபஞ்சத்தின் மேல், உலகத்தின் மேல் ஆசை வைத்து, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் ஆசை வைத்து, இந்த பூமிக்குரியவர்களை ஆசை வைத்து, அழிந்து போறவர்களை ஆசை வைத்து, நிலையற்றவர்கள் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான். அப்போஸ்தலன் பவுல் மனம் கசந்தது. ஒரு காலத்தில் நன்றாய் ஓடியை செய்தவர், நன்றாய் ஓடினவர், ஆண்டவர் இயேசுக்கென்று சாட்சியாய் வாழ்ந்த பலர் இன்றைக்கு உலகத்தில் சிக்கி உலக ஆசைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் கேவலமான காரியங்களுக்கும் தங்களை விட்டு ஒப்பு கொடுத்தபடியா இன்றைக்கு நிற்கவன் இடத்தை விட்டு, இருக்கவன் இடத்தை விட்டு ஐயோ அலைந்து திறக நடைப்பணம் போல நாதியற்றவர்களாக அலைந்து எவ்வளவு பரிதாபம். ஆகவே நீயோ தேவனுடைய மனுஷனையோ மனுஷியே இவைகளை விட்டு ஓடி உன்னை சுத்தமானாக தேவனுக்கு முன்பாக காத்துக்கும். கலாத்தியர் 4:14 படிங்க. கலாத்தியர் 4:14.
அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்ட பண்ணாமல்.
கலாத்தியர் 4:14 படிங்க.
கலாத்தியர் 4.
கொலோசியர் 4:14 படிங்க.
பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்.
பாருங்க, கொலோசியருக்கு நிருபத்தில் பவுல் சொல்றாரு, லூக்காவோடு சேர்ந்து இந்த தேமாவும் உனக்கு வாழ்த்து சொல்றாரு. நல்லா விளக்கம், லூக்காவோடு சேர்ந்து தேமாவும் உனக்கு வாழ்த்து சொல்றார். ஆனால் திமோத்தி நிருபம் எழுதப்படும் போது அதே தேமாவை குறித்து பவுல் சொல்றாரு, என்னை விட்டு போயிட்டான். எப்படி இருக்கு இந்த ரெண்டு குறிப்பும் தான் இந்த தேமா குறித்து நாம் பைபிள்ல பார்க்கக்கூடியதாரு. இதுக்கு மிஞ்சி பெரிய குறிப்போடும் இந்த மனுஷனை குறித்து இல்லை. ஆனால் தேவன் அப்போஸ்தலன் பவுல் சொல்றது தெரியுமா, என்ன விட்டு போயிட்டான். அர்த்தம் என்னங்க, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்ன விட்டு போயிட்டான். அர்த்தம் என்ன, ஆண்டவர் விட்டு போயிட்டான். இன்னைக்கு நான் சொல்ற கேளுங்க, ஊழியக்காரர்களுடைய ஐக்கியத்தை இழக்கிறவர்கள் உலகத்தோடு ஏற்கனவே ஐக்கியம் கொண்டு விட்டபடியால் ஊழியக்காரர்களுடைய தேவன் மனுஷர்கள் மனுஷர்களுக்கு ஐக்கியத்தை பிரித்துக் கொள்கிறார். நன்றா விளையாக்கும் என் அனுபவத்தில் நான் ஒன்றுல ரெண்டுல பலதை பார்த்துட்டேன். சத்தியம் வெளிப்படையாக இருக்கு, வெளிப்படையாக இருக்கு. ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கும்போது தேவ பிள்ளைகள் ஆண்டவோடு ஊழியக்காரோடு நெருக்கமாக சகவாசம் வைத்துக் கொள்வார்கள். ஆனா ஒரு காலகட்டம் வந்து அவர்களுடைய இருதயம் பொருளாசையை பொன்னாசையை சாயும் போது, சாரும் போது மெல்ல மெல்லமாக தேவ பிள்ளைகள் தேவ ஊழியக்காரோடு இருக்க ஐக்கியத்தை குறைத்துக் கொள்வார். அவருடைய ஆவி ஒத்து போகுதுல பாருங்க, ஒத்து போகுது, ஏற்றுக்கொள்ளுது. ஏன்னா அவர்கள் தேமாவை போல ஒரு கட்டத்திலே ஆண்டவருக்காக வாழும் போது ஆண்டவோட பிள்ளைகள் ஆண்டோட ஊழியக்காக அக்கியம் வைத்து வாழ்ந்து தேவனுக்காக வாழ். ஆனால் இப்பொழுதோ இளமை மாறிவிட்டது பாருங்க, உலகத்தின் மேலே ஆசை வைத்து பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்தபடியால் ஊழியக்காரோட தேவட ஊழியக்காரோட அக்கியமாக இருக்கிறதுக்கு அவருடைய ஆவி இடம் கொடுக்குதுல பாருங்க. என்னையே பருதாம் எவ்வளவு பயங்கர அவை, பொன்னாசை பொருளாசை, பண ஆசை பொருளாசை, பயங்கரமான காரணம் கர்த்தருக்கு விரோதமாக வாழ்றதுக்கு பயங்கரமா தடையா இருக்கு. இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்கிறேன். இப்ப நான் திருப்பி கொடுங்க, ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரம். He was a great man. ஒரு பெரிய மனிதனை குறித்து நாம் பார்க்க போறோம். இவருடைய வாழ்க்கையில் இருக்க காணப்படுற சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க. ஒன்னு ராஜாக்கள் 11 அதிகாரம் முதலாவது வசனத்தை படிங்க. ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரம் முதலாம் வசனத்தை படி.
ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோபாவியரும் அம்மோனியரும் ஏமோத்தியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான்.
அநேகம் அந்நிய ஜாதிகளாகிய அநேகம் ஸ்திரீகள் மேல் என்ன வச்சானா?
ஆசை வைத்தான்.
பாருங்க பைபிள் எனக்கு அன்பு வச்சான் இல்ல, அந்நிய ஜாதியாகிய அநேக ஸ்திரீகள் மேல் அன்பு வைத்தான் அல்ல, ஆசை வைத்தான். இரண்டாம் வசனத்தை படி.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான்.
அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட
ஐக்கியமாயிருந்தான்.
இது எவ்வளவு ஒரு பின்மாறு, இதை குறிச்சு கண்ணு நேரம் பேசலாம். என்ன கவனிங்க, எங்கே இருந்தாலும் இப்ப எப்படி சாருகிட்டான் பாரு. தேவனோடு இருந்து தேவனுடைய குரலை கேட்டு தேவனுக்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி ஆண்டவரிடத்திலிருந்து இவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்று சிறந்த ஞானவனாக திகழ்ந்த இந்த சாலமோனுடைய முடிவு ஞானத்துக்குரியது அல்ல. அவன் ஞானவான் தான், சாலமோன் ஞானவான் தான், ஆனா அவனுடைய முடிவு ஞானமானதாக இருக்கல. சாலமோன் ஞானவான், ஆனா அவருடைய முடிவு ஞானமானதாக இருக்கல. தேவனோடு வாழ்ந்தவன், ஆண்டவருக்கு பெரிய ஆலயத்தை கட்டினவன், கர்த்தருடைய குரலை கேட்டவன், ஆண்டவருக்கு பலி செலுத்தினவன், ஹி வாஸ் எ கிரேட் மேன், பெரிய மனிதன். ஆனா ஒரு கட்டம் வந்த போது என்ன செய்யணும் தெரியுமா? அந்நிய ஜாதிகளாகிய அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். ஓ சொல்ல என்ன நடந்தது? நல்லா இருந்தியே, நீ கேட்டிருந்தா இன்னும் அநேக ஸ்திரீகளை தந்திருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. ஆனால் மறுஜாதி இடத்துல நீ பிரவேசிக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் கொடுத்த கட்டளைய ராஜாவே மீறி அந்நிய ஸ்திரீகள் அநேகர் மேல் அளவில்லாமல் சரித்திர நமக்கு யோசித்தாலே பயமா இருக்கு. 1000 பேர் வச்சிருந்திருக்காங்க, என்ன செஞ்சானோ தெரியும். 1000 பேர் வச்சிருந்திருக்காங்க, எப்படி வாழ்ந்தாலும் தெரியும். அந்நிய அநேகம் அந்நிய ஸ்திரீகள் மேல ஆசை வைத்தான். அங்கேதான் பின்மார்க்கம் ஆரம்பமாகுது. பாருங்க அந்த 11 அதிகாரத்துக்கு முன்னுக்கு நீங்கள் வாசிச்சு பாருங்க, தேவனுக்காக பலத்த பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறான், அனை அரும்பெரும் காரியங்களை செய்து முடித்திருக்கான். ஆனா 11 அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது அவருடைய பின்மார்க்கம் படிப்படியா முதலாம் வசனத்தில் இருந்து நீங்க ஒவ்வொரு வசனமாக நீங்க வாசி 11 அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா தெரியும். ஆசை வைத்தான், அது பிறகு அக்கியமாக இருந்தான், அவர்கள் அவனுடைய இருதயத்தை சாயப்படினார்கள், அந்நியர்களோடு அக்கியமாக இருந்தான், பிறகு அந்நிய தேவதைகளுக்கு மேடைகளை கட்டினான், பிறகு தேவனோடு பேசி கேட்காமல் போனான். முடிவு பயங்கரம். படிப்படியாக அவருடைய பின்மார்க்கம் நாம் அந்த 11 அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிச்சுட்டு போன வடிவத்தை. காரணம் என்ன? சலமோனுடைய பின்மார்க்கத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? ஞானவனாக திகழ்ந்தும் தன்னுடைய ஞானத்தினால எத்தனையோ நீதிமொழிகளை சொல்லியும் எத்தனையோ வார்த்தைகளை பேசியும் எவ்வளவோ அரும்பெரும் செய்யக்கூடிய இவ்வளவு பெரிய ஆலயத்தை ஆண்டவருக்கு என்று கட்டி முடித்தும் இவ்வளவு ஞானத்தை திரளாக பெற்றும் இவருடைய பின்மார்க்கத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? அந்நிய ஸ்திரீகள் மேல வைத்த விபரீதமான ஆசைதான் இவருடைய பின்மார்க்கத்துக்கு காரணம் என்பது தெளிவாக இருக்குப்பா. நான் சொன்னேன், மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இன்றைக்கு அநேகர் இந்த பாவத்தில் செய்யிக்கிறார்கள். விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். நம்ம ஐரோப்பாவில் வாழ்றோம் இல்லையா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கி கிடக்கிறவர்களும் தேவனை நெருங்குறது என்பது கடினம், தேவனுடைய குரலை கேட்கிறது என்பது கடினம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று தேவனுடைய வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய சபை சுத்தமா இருக்கும். கரை திரையற்ற மனவாட்டியா ஆண்டவர் வந்து கரை திரையற்ற மனவாட்டி மகிமையான சபைக்காக இந்த பூமிக்கு திரும்பி வர இருக்கிறார். ஆகவே ஐரோப்பாவில் வாழுகிற, என்னை சேர்த்து சொல்ற, ஐரோப்பாவில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பொல்லாத பாவங்களுக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் எச்சரித்து அன்பாக உங்களை புத்தி சொல்றேன். ஆண்டவர் அருவருக்கிற காரியம் இது, தேவன் வெறுக்கிற காரியம் இது. நன்றாக வாழ்ந்தா பேரரசு ஞானம் படைத்தோம், அரும்பெரு காரியங்களை சாதித்தோம். அவனை குறித்து பைபிள் சொல்றது, அவனே சொல்றான், எனக்கு முன்பு இருந்த எல்லா ராஜாக்களிலும் பார்க்க நான் திரவிய சம்பன்னாக இருந்தேன். என் மனம் விரும்பின எல்லாத்தையும் நான் செய்தேன். எதை கட்ட வேண்டும் என்று விரும்பினோ அதை கட்டினேன், எதை செய்ய வேண்டும் என்போ அதை செய்தேன், எதை அனுபவிக்கணும் அது எல்லா ஒன்றும் எனக்கு குறைவாக இல்லை. எல்லாவற்றையும் செய்தேன், எல்லாவற்றையும் பார்த்தேன், எல்லாவற்றையும் கட்டினேன், எல்லாவற்றையும் அனுபவித்தேன். கடைசியாக அவரை வாழ்ந்து வார வார்த்தை தெரியுமா, சூரியனுக்கு எல்லாம் மாயது. All of vanity under the sun. This is our last request. The king of Solomon. What about that? எல்லாவற்றையும் செய்தேன், கட்டினேன், நாட்டினை அனுபவித்தேன், பார்த்தேன், நடந்தேன். ஆனால் கடைசியாக சூரியனுக்கு எல்லாம் மாயன்னு சொல்லுது. அவரே சொல்ற தன் மாய. நான் சொல்ற கேளுங்க, பாவ வாழ்க்கை ஒரு கட்டம் வரும்போது கசக்கும், ஆனா பரிசுத்த வாழ்க்கையோ ஒரு நாள் கசக்கவே கசக்காது. உலகத்தோடு வாழுகிற வாழ்க்கையில சில விருப்பு வெறுப்புகள் வரும். இன்னைக்கு பாருங்க, பலர் நாம் பார்த்திருக்கேன் இந்த ஊழிய அனுபவத்தில், பலர் சொல்லுங்க எல்லாம் இருக்குது, ஆனா வாழ்க்கையில ஒரு விருப்பம் இல்லை. விரக்தி, வெறுமை, சலிப்பு, தனிமை, விருப்பம் இல்லை. அவன் இந்த பூமியில நான் வாழ்ந்தேன். எப்படி ஒரு மனுஷனை பிசாசு கொண்டு போறான் பாரு. வாழ வேண்டிய மனிதனை சாகடிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எப்படியாக ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்யறான் பாரு. தேவனுக்காக வாழ்ந்து தேவ சமாதானத்தில் வாழ வேண்டிய ஒரு மனிதன் தேவனை விட்டு சமாதானத்தில் இருந்து வாழ்க்கை நோக்கத்திலிருந்து தன் சொந்த விருப்பங்களுக்காக ஆசைகளுக்காக வாழ்ந்து முடிவிலே விரக்தி, வெறுமை, சலிப்பு வாழ்ந்தனு புரியும். சொலொமோன் பெரிய மனிதன், பெரிய ராஜா, ஆனால் விபரீதமான ஆசை. அநேகம் அந்நிய பெண்களிலே ஆசை வைத்து அவரோட ஐக்கியமாக இருந்து கடைசியில அவங்கிற தெய்வங்களுக்கு படிபடங்கள்லாம் கட்டி ஜீவனுள்ள தேவன் வந்து ஐயோ எவ்வளவு பள்ளம். தேவனோடு வாழ்ந்தோம், தேவனே அவனை ராஜாவாக்கின. சலமோன் இடத்துக்கு அவருடைய சகோதரர்கள் வேறு வேறு பலர் போட்டி போட்டார். ஆனால் தேவன் சலமோனைத்தான், தாவீதுக்கு இருந்த அநேகம் குமாரர்களுக்குள் சலமோனைத்தான் ஆண்டவர் ராஜாவாக தெரிந்தார். அப்படியெல்லாம் ஆண்டவர் செஞ்சு கடைசியில் அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்து தன்னை கெடுத்துக்கொண்டார். நீங்கள் தேவனுடைய மனுஷனே மனுஷன் இவளை கொடுத்து ஜாக்கிரத. இப்படிப்பட்ட பாவங்கள் பரிசுத்த குழந்தைகளை கொண்டது தேவனை விட்டு உன்னை பிறக்கும். தேவோட ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர முடியும். கத்தருக்கடுத்த காரியங்களிலே நம்முடைய மனதை வைப்போம். ஆண்டவருக்காக எதை செய்யலாம், எதை தேடலாம், எதை விடலாம், எதை எடுக்கலாம், எதை கொடுக்கலாம். திங்க ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்தோம். நீ எதற்காக வாழப்போற? உன் மனதில் அவ்வப்போது வருகிற ஆசைகளை நிறைவேற்றுவதனால் நீ வாழ்ந்து விடுவாயா? உன் இருதயத்தில் அவ்வப்போது எழும்புற ஆசைகளை செய்வதும் அதை நிறைவேற்றுவதுமாக இருப்பாயா இருந்தால் அவருடைய முடிவு பரிதாம. ஆண்டோட வார்த்தை கவலை, உனக்காக தன்ற உயிரை சிலுவையிலே தியாகப்படியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசுவை நோக்கிப்பார். நீ போற வழி சரியா? நீ வாழ்ற வாழ்க்கை சரிதானா? ஆண்டவரோடு உனக்கு நெருக்கம் இருக்குதா? பாவத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற அனுபவம் உடைய வாழ்க்கையில் இருக்கா? பாவங்கள் மன்னிக்கப்பட நிச்சயம் உடைய வாழ்க்கையில் இருக்குதா? தேவனை சேவிக்க வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள்ள இருக்குதா? கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பு உனக்குள்ள இருக்குதா? அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவர் இயேசுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை. சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கை போறது இயேசுக்காக போட்டுமே. நம்ம படைச்ச தெய்வம் நமக்காக சிலுவையில தன்னை உயிரை கொடுத்த நம்ம ஆண்டவர் இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்காக வாழும் நல்லவங்க.